புதுகை பண்பலையின் நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு இளைஞர்கள் வந்து முக்கிய பங்களிக்கிறாங்க. துடிப்பு மிக்க இளைஞர்களுடைய கைகள் தான் நாட்டோட வளர்ச்சியை தாங்கி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. பழம் பெருமை மிக்க நம்மளுடைய இந்திய நாட்டில் இன்றளவு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில 50 விழுக்காட்டினர் வந்து 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களாகவே இருக்காங்க. உலக அளவிலேயே பார்த்தோம்னா அதிக இளைஞர்கள் கொண்ட நாடா நம்மளுடைய இந்திய நாடு தான் இருக்கு. நவீன உத்தி, புதுமைகள் செய்தல், தாராள முயற்சி இவை அனைத்துமே கொண்ட இளைஞர்கள் தான் நாட்டோட வளர்ச்சிக்கு முதுகெலும்பாவே இருக்காங்க அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து தேசிய இளைஞர்கள் தினம் மற்றும் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் கவிஞர் ஆர் நீலா அவர்கள் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
என் பேரு நீலா, புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ வந்து ஒரு 6-7 வருஷமா சென்னையில இருக்கேன். இப்போ வந்து இப்போதைய ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உணவு பக்கமா என்னுடைய கவனத்தை முழுசா திருப்பி இருக்கேன். அது வந்து உடலையும் மனசையும் உறுதிப்படுத்துற விதமாக உணவு இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருக்கு. அதனால நான் வந்து ஒரு கேன்டீன் வந்து அது தொழில்னு சொல்ல முடியாது, தொழில் அப்படிங்கிறத விடவும் அது என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடு சொல்லலாம். இதை ஒட்டிதான் இது வந்து ஒரு 6-7 வருஷமாவே என்னுடைய வேலைகள்ல ஒன்னா இருக்கு. இப்போ வந்து முழு நேர வேலையா அதுல நான் இறங்கிட்டேன். இப்ப இதை ஒட்டிதான் இதுல கிடைச்ச அனுபவங்களை தான் நான் வந்து சிறு விருந்தும் பெருமருந்தும் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு புத்தகமாக கூட எழுதியிருக்கேன். இதை தவிர இனி சேர்த்தா 6 நூல்கள், இதை தவிர 5 நூல்கள், கவிதை, கதை, கட்டுரைகள் அப்படின்னு 5 நூல்கள் எழுதியிருக்கேன். பெரும்பாலும் தமிழகத்தின் முன்னணி பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கதைகள் கவிதைகள் எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ முழுக்க முழுக்க செயல்பாட்டாளர் அப்படிங்கிற அடிப்படையில் ஃபீல்டு ஒர்க்கராக களப்பணியாளராக மாறி சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் கூட நல்லா மனசுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. அதனால் அந்த வழியிலேயே நான் பயணம் பண்ணிட்டு இந்த இளைஞர் தினங்கிறது ஜனவரி 12 அப்படிங்கிறத பல வருஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். இது வந்து விவேகானந்தர் வந்து அவருடைய பிறந்த நாள். இவர் நம்ம இந்திய திருநாட்டோடைய ஒரு முக்கியமான தலைவர். தலைவர்கள் நிறைய இருந்தாலும் கூட இவர் வந்து இவருடைய அனைத்து இவருடைய பட்டப்படிப்பு தத்துவம் சார்ந்துதான் இருந்திருக்கு. அந்த தத்துவத்தை அறிவியல் பூர்வமாக அவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தும் கூட இளைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வழியில அறிவியல் பூர்வமான வழியில நிறைய தத்துவார்த்தமான பொன்மொழிகளை எளிமையான மொழியில உருவாக்கி கொடுத்துருக்காரு. இளைஞர்களுக்கு வந்து ஆற்றுப்படுத்துவதற்கோ இளைஞர்களுக்கு ஏதாவது செய்திகள் சொல்வதற்கோ நம்ம ஏதாவது முயற்சி எடுத்தோம்னா இவருடைய பொன்மொழிகளை தொடாம நம்ம எந்த இடத்துலையும் பேச முடியாது. அந்த அளவுக்கு இளைஞர்களுக்கான அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான நிறைய தன்னம்பிக்கை பொன்மொழிகளை உருவாக்கி கொடுத்தவர். அதனால இவருடைய பிறந்த நாளில் நம்ம வந்து இளைஞர் தினம் கொண்டாடுறதுங்கிறது 100% பொருத்தமானது. அதை விட அவருடைய முக்கியமாக அவருடைய பொன்மொழியில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொன்மொழி வந்து 100 இளைஞர்களை தாருங்கள் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சூளுரைத்தவர். நம்ம நாட்டில் 65 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. உண்மையிலேயே இவரை படித்தாலே இதில் நிறைய பேர் வந்து தங்களுடைய மனசை மாற்றுவார்கள், இவருடைய வழியில திரும்புவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால இந்த இளைஞர் தினத்தை எல்லாரோடும் சேர்ந்து கொண்டாடுறதுல எனக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது.
ஆமா, இப்ப இந்திய நாட்டிற்கு இளைஞர்களுடைய பங்கு அப்படிங்கிறது எப்படிங்கம்மா இருக்கு?
இளைஞர்களுடைய பங்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைய யுகம் வந்து ஒரு கணினி யுகம். இதில் வந்து முதியோர்களுக்கு வந்து செயல்பாட்டு அனுபவ அறிவு நிறைய இருக்கும். ஆனால் இன்றைய அறிவியல் உலகத்தை அந்த அறிவியல் கருவிகளோடு இணைத்து கொண்டு போகும்போது, ஏன்னா இன்னைக்கு அறிவியல் கருவிகளை தவிர்த்துட்டு நம்ம வந்து எந்த முன்னேற்றத்தையும் பற்றி யோசிக்க முடியாது. எல்லாமே உலகமே உள்ளங்கையில சுருங்கி, ஒரு ஒரு கையில வந்து ஒரு மொபைல் போன் இருந்ததுன்னா போதும், உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து அடுத்த நொடியே நமக்கு வந்து கிடைச்சிருது. அப்படி இருக்கும்போது உலகத்தோடு நம்ம ஒத்த ஒழுகல் அப்படிங்கறது மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இளைஞர்களுடைய பங்கு அதிகமா இருக்கு. அவங்கதான் வந்து இந்த புதிய புதிய செயல் ஊக்கிகளை உருவாக்கி கொடுத்து நமக்கு வந்து ஒரு இன்னும் சொல்ல போனா இளைஞர்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இளைஞருடைய பங்கு வந்து சமுதாய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல, இன்றைய அறிவியல் உலகத்துக்கு அவருடைய பங்கு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். விவேகானந்தர் இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவர் வந்து நல்ல கருத்துக்களை, அது ஒரு உண்மையான துறவி, உண்மையான ஆன்மீகவாதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அடையாளத்தை உருவாக்கியவர். இளைஞர்களுக்கு சொல்ற அந்த வார்த்தைகளை முதியோர்களும் எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே வந்து உடல் பலம் வந்து ஒரு ஆன்ம பலத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான வார்த்தை. இளைஞர்களுக்கு சொன்னதும் வந்து எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்மொழிகள். நீங்கள் தான் உங்கள் விதியின் எஜமானர். அதாவது நம்மளுடைய விதியை நாமளே தீர்மானிக்கிறோம், விதின்னு தனியா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு, இது கூட ஒரு ஆன்மீக தேடல் இருந்தாலும் கூட ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பொன்மொழியா நான் இதை பாக்குறேன். அவர் ஒரு ஒரு அற்புதமான இன்னொரு இதுவும் சொல்லியிருக்கார். ஒரு முறை எனக்கு பலத்தை கொடு என்று கடவுளிடம் வேண்டினேன், உடனே எனக்கு பல சோதனைகள் தந்தார். அதாவது ஏதாவது சோதனை இருந்தா உடனே போய் சாமி என்னைய மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறேன் அப்படின்னு போய் முறையிடுறது நம்மளுடைய வழக்கம். ஆனா அந்த சோதனையில வென்று வருகிறவர்களுக்கு தான் ஒரு உடல் பலமும் மனோ தைரியமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்து இதுக்குள்ள பொருந்து கிடக்கு. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு இறக்க மனசுள்ள ஒருத்தன் ஒரு அட்டை பூச்சி, அதாவது வண்ணத்து பூச்சி கூட்டுல இருந்து வெளியே வர முடியாம அப்படியே தவிக்கும். முத நாள் பார்ப்பான் அந்த கூட்டுக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அசைவு தெரியும். அப்புறம் அதுக்கால தலை மட்டும் ஒரு சைடு மட்டும் தெரியும். அப்புறம் வந்து இப்படி அது முன்றுறது அப்படிலாம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தவன் இறக்கப்பட்டு என்ன பண்ணுவான், லைட்டா அந்த ஓட்டை வந்து உடச்சு விடுவான். இதை கோழி குஞ்சுக்கும் சில பேர் பொருத்தமா சொல்லுவாங்க, முட்டை ஓட்டை வந்து இப்படி உடச்சு விடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வண்ணத்து பூச்சி அந்த லார்வாவோ இல்லை அந்த கோழி குஞ்சோ அது வந்து வெளியில வரும், கொஞ்சமா வரும். வந்த உடனே வெளியில வந்த உடனே அதுக்கு உடனே என்ன ஆகும்னா, அதால அந்த பூமியோடைய தட்பவெப்பத்தை அதனால சந்திக்க முடியாது, குளிர்ல நடுங்கும், கொஞ்ச நேரத்தில் அது செத்து போயிடும். என்னன்னா அந்த முட்டைய ஓட்டை அல்லது அந்த கூட்டை உடச்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு பலத்தை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா முட்டி மோதி உடச்சுக்கிட்டு வெளில வரணும். ஆனா அதுக்கு வந்து இறக்க சிந்தனையினால இந்த பையன் செஞ்சது காரியம் என்ன ஆயிரும்னா, அதுக்கு வந்து அந்த வெளி பகுதியிலிருந்து வரக்கூடிய தட்பவெப்பத்தை தாங்க முடியாத ஒரு இதை வந்து அதுக்கு உருவாக்கி கொடுத்துரும். அப்ப நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே நம்ம மனசையும் உடம்பையும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு விளையாட்டு அப்படிங்கிறத ஏத்துக்கிறணும் அப்படிங்கறத தான் இது சொல்றதா நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களையும் ஒரு தத்துவார்த்தமாக பொதிந்து வைத்து இருக்கக்கூடிய கருத்துக்களோடு அவருக்கு சொன்னதுனால எனக்கு வந்து நம்ம தேசிய தலைவர் அப்படிங்கிறது ஒரு பொருத்தமான தலைவரா நான் அவரை பாக்குறேன்.
இன்றைய இளைஞர்களுடைய கல்வி முறை அப்படிங்கிறது இப்ப எப்படி இருக்குது? பொதுவாவே மாணவ மாணவிகள் சமூகத்தை எப்படி அணுகுறாங்கம்மா?
இன்றைய கல்வி முறை வந்து ஒரு பணத்தை துறக்கும் கல்வி முறையா நான் வந்து பாக்குறேன். அதாவது எங்க காலத்துல நான் வந்து டீனேஜ் பருவத்தில் எனக்கு இருந்த கல்வி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 30-40 வருஷம் கழிச்சு அது இன்னும் மேம்பட்டிருக்கணும். ஆனால் இன்றைய கல்வி முறை எப்படி இருக்குன்னா, பணத்தை துரத்துகிற ஒரு கல்வி முறையா, நிறைய சம்பாதிச்சா அவன் வந்து பெரியாள் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு குறுகிய நோக்கத்தை கல்வி நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு தான் இருக்குது. பெரும் தனியார் கல்வி மயம் வந்து இதை ஊக்கப்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் காலத்தில் வந்து நீதி போதனை வகுப்புகள், கைவேலை வகுப்புகள் அப்படின்னு நிறைய இருக்கும். அவனை வந்து வருங்காலத்தை அவனுடைய வாழ்க்கைய ஒரு நம்பிக்கையோட கணிக்கிறதுக்கான அத்தனை அஸ்திவாரத்தையும் அந்த பள்ளி பருவத்திலேயே அவங்க வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. சின்ன சின்ன கைவேலை பிரியர்களை வந்து சிறு சிறு கைத்தொழில்களை நாங்கள் செஞ்சிருக்கோம். அதே மாதிரி நீதி போதனை வகுப்புகளில் வந்து நன்னெறி கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த கதை கேட்குற அந்த வாய்ப்புகள்லாம் இப்போ இல்லை. அதே மாதிரி இந்த தொழில் மயமா அதுக்குன்னு ஒரு படிப்புன்னு கொண்டு போயிட்டு இங்க தனியா சேர்த்துட்டாங்க. அது வந்து தொழிலோட சம்பந்தப்படுத்தி பாக்குறாங்களே தவிர அது வந்து நம்ம உணர்வோட இணைஞ்சா ஒரு விஷயம் அப்படிங்கறத இன்றைய கல்வி முறை புறந்தள்ளிருச்சு. அதனால நாம வந்து இளைஞர்களுக்கு கல்வியை வந்து இன்னும் சரியாக அவங்களுடைய கல்வி வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுறது மாதிரியும் அவங்களோட இரக்க சந்தன உள்ளவர்களாகவும் மாத்துறது மாதிரி இன்றைய கல்வி முறை இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சமூகமும் கல்வியும், கல்வி மட்டும் இல்ல சமூகமும் அதை வலியுறுத்துறதாக நீ வந்து நல்லா சம்பாதிச்சினா நீ பெரியாள் அப்படிங்கறதே திருப்பி திருப்பி சொல்லுது. அதைத்தான் இளைஞர்கள் நம்ம திருப்பி தந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து இளைஞர்களுடைய கோளாறு கிடையாது, நம்முடைய சமூகத்துடைய நம்முடைய கல்வி முறையுடைய கோளாறு. இதுலயும் தாண்டி சாதிக்கக்கூடிய இளைஞர்களையும் நம்ம வந்து பாக்குறோம். அது விதிவிலக்கா தான், ரொம்ப குறைவான ஆட்கள் தான் அதை வர்றாங்க அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. இன்றைய மாணவர்கள் வந்து கையில வந்து பெரும்பாலும் மொபைல் வச்சிருக்காங்க, அவங்க வந்து இதை அதிகமா பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான சென்சார் போர்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பார்க்க கிடைக்குது. இதுக்கு நடுவுல மாணவர்களுக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய இடத்துல எந்த நிறுவனங்களோ இல்ல பெற்றோர்களோ திணறிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கறதுக்கு புதுசு புதுசா கத்துக்கறாங்க, அதை அவங்க என்னமோ செய்யறாங்க. அந்த அறிவியல் சாதனங்களை இப்ப ஒரு அறிவாள்னு வச்சுக்கலாம், ஒரு அறிவாள் மனை அருவா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அறிவாளால காய்கறியும் நறுக்கலாம், கழுத்தையும் வெட்டலாம். காய்கறி நறுக்க கத்து கொடுக்கறதா நம்மளுடைய சமூகமும் கல்வியும் இருந்தா அதுக்கு வந்து மூளை கிடையாது, இதயம் கிடையாது. ஆனா மனுஷனுக்கு மூளை உண்டு, இதயம் உண்டு. அவன் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து நமக்கு சாதகமாக, மனித குலத்துடைய வளர்ச்சிக்கு சாதகமாக, அவனுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்குற இடத்துல செய்ய ஒரு கூட்டு முயற்சி தேவை. சமூகம், அரசியல் செயல்பாடு, கல்வி, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இப்படி எல்லாருமே இதை பத்தி அக்கறையோடு எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான படிநிலைகளை உருவாக்கினாக்க ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். அது வரைக்கும் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கும். அவருடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, அவருடைய ஆசையை என்ன சொல்லி கொடுக்குறாரு, அவன் படிக்கிறது என்ன படிக்கிறான் அப்படிங்கறத பொறுத்தே அந்த அறிவியல் சாதனங்களை அவன் பயன்படுத்துகிற முறை இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து.
பொதுவா இருக்கக்கூடிய மாணவர்கள் குறித்து பெற்றோர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகளை சொல்லுவீங்க?
பெற்றோர்களுக்கு அறிவுரை அப்படிங்கறத விட பெற்றோர்கள் வந்து தன் குழந்தைகளுக்கு நீ வந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னாக்க கதை நடக்காது. குழந்தைகளுக்கு முன் உதாரணமா பெற்றோர்கள் இருக்கணும். அவங்க வந்து ஒரு பொய் சொல்லாத ஒரு குழந்தையா உருவாகணும் அப்படின்னு பெற்றோர்கள் விரும்பும் பட்சத்துல இவங்க வந்து பொய் சொல்லக்கூடாது, குழந்தை கிட்ட எதையும் மறக்கக்கூடாது. குழந்தை வந்து எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நாம நடந்து காட்டணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வழியில குழந்தைகள் வருவாங்க. அதே நேரம் அவங்களுக்கு ஒரு போதுமான சுதந்திரத்தை கொடுக்கணும். இப்ப டீனேஜ் பருவத்திலாம் பெண்கள், பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். சும்மா தெருவுல போனாலே அவங்களுக்கு வந்து எதுவும் ஆயிடுமோ அப்படிங்கிற கவலையில அவங்களுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க. ஆனா அந்த குழந்தைங்களை நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்ம குழந்தை வந்து சரியான முறையில வளருது அப்படிங்கிற நம்பிக்கையோட சுதந்திரமும் அதே நேரம் போதுமான அது கண்காணிப்பு அப்படிங்கறது கண்காணிப்பா கூட வழிகாட்டுதலா இருந்தது அப்படின்னு சொன்னா குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து நல்ல விதத்துல அமையும். அதுக்கு வந்து பெற்றோர் முன்னுதாரணமா திகழணும் அப்படிங்கிறது தான் பெற்றோருக்கு நான் கூறுகிற ஒரு அறிவுரை. விவேகானந்தருடைய அவர் கவிதை எழுதியிருக்காரா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அவருடைய பொன்மொழி எல்லாமே ஒரு கவிதை தான். ஆனா விவேகானந்தரை பற்றிய நிறைய கவிதைகளை நான் படிச்சிருக்கேன். அவருடைய ஆன்மீக ஈடுபாடு நிறைய பேருக்கு ஒரு பாடம். அதை வந்து அவர் அறிவியல் பூர்வமா சொல்வார். எப்படி சொல்றன்னா, பகவத்கீதை படிக்கிறத விட நீ கால் பந்து விளையாடு, அது உன்னை உண்மையிலேயே சொர்க்கத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு ஒரு பொன்மொழியை நான் படிச்சேன். உண்மையிலேயே இது எந்த ஆன்மீகவாதியும் சொல்லாது. பகவத்கீதை கூட தேவையில்லடா தம்பி, அதுவே ஒரு கீதோபாசாரம் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட நம்ம வந்து ஒரு இதுல காலண்டர்ல எழுதி போட்டுக்கிறத படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அது உனக்கு தேவையில்லை. நீ கால் பந்து உடம்ப வந்து உறுதி செய்ய, உன் உடம்பு உறுதி செஞ்சியன்னா நீ நினைக்கிறதே தான் சாதிக்க முடியும். உன் உடல் ஒரு நோயா நோயுள்ள உடம்பா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த உடம்பை கவனிக்கிறதுக்கே உனக்கு பொழுது போயிடும். அப்புறம் நீ மத்ததை எப்படி கவனிக்கிறது அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்துல அவர் வந்து உன்னுடைய உடம்பை வந்து கவனிங்கிறது சொல்றது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்லவனாயிரு, பிறர் முதலுக்கு பின் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கட்டி கொடுக்கறது மட்டும்தான். உற்சாகப்படுத்து, மற்றவங்க கூட உற்சாகப்படுத்து. நீ நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாது, மற்றவங்களுக்கு உற்சாகப்படுத்தி நல்லவர்கள் ஆக்கு. அவன் வந்து நீ கொடுக்குற உற்சாகத்துல அவன் வந்து நிறைய செய்வான். அதே மாதிரி இதயம் சொல்றத செய், வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி வந்து இதயத்துக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம மார்க்ஸ் சொன்னதா ஒரு பொன்மொழி நான் படிப்பேன். அதாவது மூளை விரிவடைய விரிவடைய இதயம் சுருங்குகிறது அப்படின்னு ஒரு பொன்மொழி. அது ஒரு அறிவு ஜீவிக்கும் மனித நேயத்துக்கும், ஒரு பெரிய அறிவு ஜீவி வந்து மனித நேயத்தோட இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்றது வந்து ரொம்ப குறைவா போயிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு அறிவு ஜீவியா இருக்கிறவே அதை வச்சு பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து உலகம் வந்து அவனுக்கு போதிக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பணக்காரன் தான் இன்னைக்கு வந்து அறிவு ஜீவி, அதற்கு சம்பாதிக்க தெரிஞ்சவன் தான் அறிவு ஜீவி அப்படிங்கிற அந்த அத்தனை இன்றைக்குள்ள அத்தனை நடைமுறைகளையும் தட்டி கொட்டி கீழே போட்டு துளி தோண்டி புதைக்கிற ஒரு வாக்கியமாக இந்த வாக்கியம் இருக்குது. இன்னைக்கும் இளைஞர்களுக்கு தேவை விவேகானந்தருடைய இந்த பொன்மொழி. மற்றவர்களுடைய முதுகுல தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி வேலை வாங்கு. அதே மாதிரி உன் இதயம் இதயம் என்ன சொல்லும், உண்மையை சொல்லும். அந்த உண்மையை வந்து அது வெற்றியோ தோல்வியோ அதை வந்து தாங்கும், உன் மனசாட்சிக்கு தெரியும்டாது. நீ வந்து உன் மனசாட்சி படி உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ற ஒரு இது. அதே மாதிரி ஒரு இந்த போலி ஆன்மீகவாதிகள் போலி பக்தியையும் அவர் வந்து சாடுறாரு. நீ முதல்ல ஒன்னைய நம்பு, ஒன்னைய நம்புனீன்னாக்க தான் கடவுளை நம்ப முடியும். ஒன்னையே உன்னால நம்ப முடியல அப்படின்னு சொன்னா நீ வந்து கண்ணுக்கு தெரியற, உனக்கு வந்து நீ உன் கை தெரியுது, உன் கால் தெரியுது, உன்னை நல்லா பார்க்க முடியுது. ஒன்னையே உன்னால நம்ப முடியல அப்படின்னா நம்ம இதால இதை வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு நீனே உன்னால உற்சாகப்படுத்திக்க முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுளை மட்டும் நீ எப்படி நம்புவ அப்படின்னு அவர் வந்து ஆணி அடித்தது மாதிரி கேட்கிறாரு. அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து இன்றைய சமூகத்துக்கு ஒரு நல்ல விதமாகவும் சொல்லலாம், இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய அறிவு ஜீவிகளாக உருவாக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு மூளைக்காரங்களா இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ, அதே மாதிரி அவங்க வந்து இதய சுத்தியோட இதய பலத்தோட மனசாட்சி சொல்றதை கேட்கக்கூடிய ஆட்களாக அவங்க மாத்திக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறி. இந்த இடத்துல நாம வந்து விவேகானந்தருடைய பொன்மொழிகள் அந்த குழந்தைகளை அந்த இளைஞர்களை ஆற்றுப்படுத்தும் அப்படிங்கிற விதத்துல நம்ம அவரை வந்து புரிஞ்சுக்கலாம். அவருடைய தத்துவம் வந்து இன்னைக்கும் தத்துவம்னாக்க புரியாத தன்மையோட பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா விவேகானந்தருடைய தத்துவங்கள் வந்து ஒரு அஞ்சாவது படித்தாலே போதும் அவங்களுக்கே வந்து அந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையோட இருக்குது அப்படிங்கிறது தான் இது முக்கியமானது. அதனால இன்றைய தத்துவங்கள் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய பாடம் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பெல்லாம் ஒரு காலத்துல வந்து படிக்கிறதே வந்து வேலை பார்க்க அப்படிங்கறது மாதிரி இருந்தது. படிச்சாக்க வந்து அவங்களுக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் படித்து அவங்க வேலைக்கு போகலாம், அப்புறம் வந்து எம்பிபிஎஸ் படித்து அவங்க மருத்துவர் ஆகலாம், பிஏபிஎல் படித்தாக்க அவங்க வக்கீல் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை வந்து ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க. அது வந்து இப்போ அடிபட்டு இருக்கு. எல்லாருமே வந்து படிக்கணும், படிச்சாக்க அவங்க வந்து நாலு எழுத்து படிக்கும்போது அவங்களுக்கு உலக ஞானம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்திருக்கிறது வந்து இதை ஒரு பிளஸ்ஸா ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இன்னொன்னும் நடக்குது, இது அரசு வேலையை மட்டும் நம்பி இன்னைக்கு மக்கள் வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து சுய வேலைகள்லயே வந்து பெரிய அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய சந்தையை வந்து இது வந்து இன்றைய உலகம் திறந்து விட்டுருது. கல்வியால அவங்க வந்து புதிய புதிய வேலைகளை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்திருக்கு. அதே நேரம் அதோடைய மைனஸ்ன்னு நான் பாக்குறது திறந்து விடப்பட்ட அந்த சந்தை பொருளாதாரம். இதுல வந்து என்னன்னா மூளை உள்ளவன் ஒரு ஒரு விஷயத்தை மோசமான விளம்பரத்தின் மூலமா எப்படி வேணாலும் வந்து காசாக்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தை பொருளாதாரம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து வந்திருக்குது. இதை வந்து ஒரு மைனஸா பாக்குறேன். இதை வந்து சரியான முறையில அடையாளம் கண்டு நாம வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய பொருள்கள் அல்லது நாம கொடுக்கக்கூடிய தகவல்கள் இந்த மனித குலத்தோடைய மேன்மைக்கு பயன்படுதா, நமக்கு நம்மளுடைய நல்ல வாழ்க்கைக்கு பயன்படுதா அப்படிங்கிற ஒரு தேடலோட அந்த தொழிலை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கல்வி கொடுக்கணும், வேலை வாய்ப்பும் அதை நோக்கியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்றைய காலகட்டம் இப்படிதான் ரெண்டும் கட்டனா இருக்கு. வேலைகளும் அதிகமா கிடைக்குது, ஆனா அது எல்லாமே ஒரு குறுகிய நோக்கத்தோட இருக்குது. அவ்வளவுதான் என்னுடைய இன்றைய கல்வி வேலை வாய்ப்பு பத்திய என்னுடைய விமர்சனமான பார்வை. இன்றைய இளைஞர்கள் வந்து அறிவுரை கேட்கறதை விட அவங்களுக்கு வந்து நம்மை விட எங்க காலத்துல, இப்ப எனக்கு வந்து 60 வயசாகுது, என்னுடைய காலத்துல விட இன்னைக்கு வந்து இளைஞர்கள் அறிவுஜீவிகளாக, புத்திசாலிகளாக, உலகத்தை புரிந்தவர்களாக, எளிமையாக இயந்திரங்களை கையாளுபவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஞானத்தை அவங்க வந்து மனிதநேயத்தோட இணைக்கணும். அப்படி இணைச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அர்த்தபூர்வமாக மாறும். நாளைய மனிதர்களுக்கு அவங்க ஒரு ரோல் மாடலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன, ஒரு வெறும் பணம் காக்கிற மிஷினா மட்டும் கல்வியை தங்களுடைய அனுபவத்தை அவங்க வந்து பயன்படுத்தும் போது அது வந்து பத்தோடு பணக்காரங்களே எத்தனை பேர் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோம். விவேகானந்தர் வெறும் பணத்துக்காகவா நம்ம வந்து போய் யோசிக்கிறோம்? அவர் வந்து பணக்காரர் கிடையாது. பெரிய பெரிய நம்ம ஞாபகப்படுத்தக்கூடிய, நமக்கு வழிகாட்டக்கூடிய அத்தனை பேரும் அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு படிப்பினைய இந்த உலகத்துக்கு விட்டு போயிருக்காங்க. அப்படி விட்டு போனதுனாலதான் இன்னைக்கு வந்து நம்மளால வந்து நினைவு கூறப்படுறாங்க. அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயத்தை இளைஞர்கள் என்ன கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, சீன பொருளாதாரத்தை ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனாக்கா நம்மளுடைய தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. நம்ம ரெண்டு பேருடைய மொழியும் வந்து காலத்தால் முந்தியது. இதுல வந்து சீனாவில வந்து முதியோர்கள் அதிகம், இங்க இந்தியாவில வந்து இளைஞர்கள் அதிகம். 65 கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க நமக்கு இந்தியாவில். நம்ம இளைஞர்களுடைய செயல் திறமும் முதியோர்களுடைய அனுபவ திறமும் ஒண்ணு சேர்ந்தது அப்படின்னு சொன்னா அதை வந்து எந்த நாட்டாலையும் வெல்ல முடியாது அப்படிங்கறது. இதத்தான் சீன ஆசியன் டைகர் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வார்த்தையில சொல்லுவாங்க. சீன பொருளாதாரம், பொருளாதாரத்துக்கு ஆசியன் டைகர்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, முதியோர்களுடைய அனுபவ அறிவு, இளைஞர்களுடைய செயல் திறம், ரெண்டு இணையணும். இன்னைக்கு வந்து இந்த அறிவியல் முன்னேற்றத்தினால இளைஞர்கள் ஒரு பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னா, எதுல முன்னேறி இருக்காங்க? அறிவியல் கருவிகளை பயன்படுத்துறதுல முன்னேறி இருக்காங்க. ஆனா மனிதநேயத்தையும் இந்த மாதிரியான மக்களை கொண்டாடக்கூடிய இரக்க சிந்தனையும், நமக்கு கதைகள், நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம், இது கத்துக் கொடுத்த நம்ம தாத்தா பாட்டியோடைய வாழ்க்கை முறைகள், நம்மளுடைய பாரம்பரியமான பழக வழக்கங்கள், இதுல எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஆய்வு மனப்பான்மை, இது எல்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி கிட்ட இருந்து அவங்கள மதிக்கிறதுல, நம்ம பெற்றோரை மதிக்கிறதுல, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம பின்பற்றுவதுலதான் இருக்குது. அப்ப இது ரெண்டு இணையும் போதுதான் வெல்ல முடியாத ஒரு அர்த்தபூர்வமான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால இதுக்கு ஒரு அருமையான இதுல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்காயும் முன்னே புளிக்கும் பின்னே இனிக்கும். முதல்ல அவங்க வந்து சொல்றது நமக்கு கடுப்பா தான் இருக்கும், என்ன பிடிச்சது எதுக்கெடுத்தாலும் நை நைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தோம்னா அது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு சகிப்புத்தன்மையும் நம்ம இளைஞர்கிட்ட இருந்தாக்க அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மனிதநேயம் மிக்க மனிதராக வருவாங்க, அதே நேரம் செயல் தினம் மிக்க மனிதராக வருவாங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து பெரியோர்களை மதிங்க, உங்களுடைய அறிவை வந்து நல்ல வழியில பயன்படுத்துங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து நாளைய ஒரு நட்சத்திர மனிதராக மாறலாம், ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக விளங்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய அறிவுரை.
விவேகானந்தருடைய பிறந்த நாளை முன்னிட்டு விவேகானந்தருடைய இளைஞர்கள் குறித்ததான சிந்தனைகள், அவருடைய பார்வை, இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கறத குறித்து மிகச்சிறந்த ஒரு தகவல்களை கூறிய உங்களுக்கு புதுகை பண்பலை 91.2 சார்பா மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்கம்மா.
நானும் புதுகை பண்பலைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இளைஞர் தினத்தில் இளைஞர்கள் அனைவருக்கும், நேற்றைய இளைஞர்கள், நாளைய இளைஞர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை தேசிய இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் கவிஞர் ஆர் நீலா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புரண இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.